எல்லாம் வல்ல பரம்பொருளின் பெரும் கருணையை மனதிலே இருத்தி ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்களுடைய ஆதார தினங்களை ஒரு கணம் நினைவு கூர்ந்து இன்றைய இந்த ராம நவமி என்ற ஒரு புண்ணிய தினத்திலே இந்த சபையிலே உங்களோடு ஒரு சில நிமிடங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பு இறை அருளாலே கிடைத்தது என்று முதற்கண் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், மாநகர சபை ஆணையாளருக்கும் இந்த இடத்துக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் முதன் முதல் ஒரு சிறுவனாக முதன் முதன் வந்து பேசியது இந்த மேடை. 1984 நான் அப்போது நல்லூர் சாய் சமிதியிலே நானும் ஒரு அங்கத்தவர். இங்கே வசந்தன் அவர்கள் இருக்கிறார்கள், அவர் அந்த நேரத்திலேயே மூத்த உறுப்பினர். அந்த நேரத்தில் நானும் பாலவிகாஸ் பொறுப்பு எடுத்து வந்தவன். முதன் முதல் ஒரு பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டேன். எனக்கு இங்கே 2வது இடம் கிடைத்தது. அந்த இடத்திலே யோகரட்டம் அவர்கள் இங்கே அவர் என்னை அழைத்துக் கொண்டு வந்தார். நான் கால்நடையாக வந்தேன். அவர் கால்நடை என்றால் ஆடு மாடாக அல்ல, நடந்து வந்தேன். அதேபோல எனக்கு 2வது பரிசு கிடைத்தது. 1வது பரிசு கிடைத்தவருக்கு ஒரு பாரதியார் கவிதை புத்தகம் கிடைத்தது. எனக்கு கிடைத்த பரிசு யோகசுவாமியினுடைய சிந்தனை இரண்டு மேலிடம் இருக்கிறது. எனவே நான் இந்த மேடைக்கு புதியவன் அல்ல. நேரம் நான் இந்த தாய் வழிபாட்டிலே நான் தொடர்ந்திருக்காவிட்டாலும் நான் இந்த மேடைக்கு புதியவன் அல்ல. எனவே அன்று நான் முதல் முதல் மேடையேறிய அந்த மேடையிலே இன்று உங்கள் முன்னிலையிலே சந்திப்பது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நாள் ராமநவமி. நான் அதை பற்றி சொல்வதற்கெல்லாம் தகுதி உடையவனா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரே ஒரு தகுதி, நான் கம்பன் கழகத்தினுடைய பெருந்தலைவர், யாழ்ப்பாண கம்பன் கழகத்தினுடைய தலைவர், ஓரளவு கம்பனோடு ஊடாடியவன், அல்லது கடந்த 25 வருடங்களாக கம்பனுடைய கவிதைகளை கம்பனுடைய ரசனை நோக்கிலே அறிந்தவன், ராமனுடைய பெருமைகளை கம்பனூராக கண்டவன் என்ற ஒரே ஒரு தகுதிதான் எனக்கு இருக்கிறது. அதை தாண்டி எனக்கு அப்படி தகுதிகள் இருப்பதாக நான் கருதவில்லை. அந்த அடிப்படையிலே நான் ஒரு சில விடயங்களை இன்றைய சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ராமன் இறைவனுடைய ஒரு அவதாரம். அந்த அவதாரத்தை கம்பன் ஒரு மிகச்சிறந்த கவிதையிலேயே சொல்லுகிறார். இது அயோத்தியா காண்டத்தினுடைய முதல் கடவுள் வாழ்த்து. இந்த கவிதையை புரிந்தால் ராமனுடைய அந்த தோற்றத்தை, அவனுடைய அந்த அவதார நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த கவிதையை சொல்லி அதனுடைய சில விடயங்களை சொல்லி நான் அங்காலே போகலாம் இருக்கிறேன். இந்த கவிதை சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். நான் முதல் அந்த பாட்டை சொல்லி அதனுடைய பொருளை சொல்லாமல் இருக்கேன். வானில் விழுந்து தரம் திகழ்ந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊரும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறனும் உளனொன்றாய் கூடும் சிறிய கோட்டாயும் கொடுமை வளர்ப்ப கோர் துறந்து காணும் கடலும் கடந்த இமையோர் இடுக்கண் இருந்த கலர் வேந்தே. இதுதான் இந்த பாட்டு. இந்த பாட்டிலே இருக்கின்ற பெருமை ராமனுடைய பெருமை. இந்த ராமனுடைய அவதார நோக்கம், அவன் கடந்து வந்த பாதை எல்லாவற்றையும் ஒரு பாட்டிலே கம்பன் சொல்லியிருந்தான். அதான் கம்பனுடைய பெருமை. ராமனுடைய பெருமையை பலர் பேசியிருக்கிறார்கள். கம்பன் பேசிய அந்த ஆழத்துக்கு அல்லது அந்த அந்த செல்வையோடு பேசினார்களா என்பது தெரியவில்லை. இந்த பாட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், இதை நான் பிரிச்சு பிரிச்சு சொல்ல போறேன். இந்த பரம்பூர் அதனுடைய தமிழ் மூதறிஞர்கள் ஞானிகள் இந்த பரம்பூர் எப்படி வந்தது என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். வானின்று விழுந்து, வானின்று விழுந்து வரம்பிகந்த மாபூதத்தில் வைப்பு. இதுதான் அதாவது பரம்பூர் வானம், ஆகாயத்தை தாண்டி வானத்திலே இருந்து அப்படியே இறங்கி வரம்புகள் எல்லாவற்றையும் கடந்து, அந்த பரம்புகளுக்கு பரம்புகள் இல்லை. வானில் விழுந்து தரம் திகழ்ந்த மாபூதத்தின் வைப்பு. இந்த மாபூதத்தின் வைப்பு என்பதை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த 5 பூதங்களாலே ஆளுதானே எங்களுடைய உடல். அந்த 5 பூதங்களுக்கும் மூல காரணமாக இருக்கின்ற அந்த அதைத்தான் சொல்லுகிறார்கள். அதாவது வானின் விழிந்து வரம் திகழ்ந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊரும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறலும் உளம் ஒன்றால் பார்த்தீங்களோ. அதாவது இப்படிப்பட்ட பரம்பொருள் எப்படி இறங்கி வந்தது என்று சொன்னால், ஊனோடு உயிரோடு உணர்வோடு அகமும் புறமும் வென்ற அந்த உணர்வுகளோடு இறங்கி மனித உருவத்தை பெற்றான் ராமன். அப்ப பாருங்கள், அந்த அவதார நோக்கம் ஒரு பரம்பொருள், பஞ்சபூதங்களை கடந்து இருக்கின்ற அந்த பெரும் பரம்பொருள் தன்னுடைய வரம்புகள் எல்லாவற்றையும் கடந்து ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறனும் ஒன்றாய் இறங்கி வந்து ராமனுடைய வரலாறு தெரியும் தான் எங்களுக்கு. கூணும் சிறிய கோட்டாயும், கூணும் என்றால் கூலி, கூலியாலே தான் அவன் வனத்துக்கு போனான். சிறிய கோட்டாய், கோட்டாய் யார் யார் கைது. கூலும் கூலியாலே, கூலியினுடைய சூழ்ச்சியாலே கைதேவி அவரை காட்டு கழிக்கிறார். கூலும் சிறிய கோத்தாயும் கொடுமை விளைப்ப அந்த இறைவனுக்கு கூலும் சிறிய கோத்தாயும் என்று சொல்லுகின்ற அந்த தாயும் கொடுமை செய்ய கோபமுணர்ந்து, அதாவது அவன் அரசனாக இருந்தால் அந்த செங்கோலை துறந்து காலும் கடலும் கடந்து என்ன செய்யறான், காலுக்கு போறான், காட்டுக்கு போறான், காட்டுக்கு போய் அங்கே இருந்து பிறகு கடல் கடந்து இலங்கைக்கு போறான். காலும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கன் இருந்த, இமையோர் என்றால் தேவர்கள், அதாவது தேவர்கள் கண் இமைப்பவில்லை என்பது ஐதீகம். ஆனால் இமையோர் இமைக்காதவர்கள், இமையோர் இடுக்கன் இருந்த கடல் வேந்து, அந்த கடல் வேந்துதான் ராமன். பாருங்கள், இந்த ஒரு பாட்டினுள்ளே கம்பன் அப்படியே அந்த சரித்திரத்தை எழுதிட்டான். தான் கம்பன் கவி சக்கரவர்த்தி. அப்படி பிறந்த ராமன் மனித உருக்கொண்டு, அதாவது ஒரு இறை பரம்பொருள் ஒரு அவதார நோக்கிலே மனிதனாக எங்களுடைய மண்ணிலே வந்தான். இதைத்தான் இந்த ஒரு ஒரு பாருங்கள் ஒரு பாட்டிலே அந்த முழு வரலாறும் ராமனுடைய வரலாறு வந்துவிட்டது. இந்த ராமனுடைய பிறவியினுடைய நோக்கம் இறைவன் மனித உண்மையிலே வந்து மனித குணங்களோடு இருந்து மனிதனுடைய மேம்பாட்டுக்கு எவ்வாறு ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம் என்பதை காட்டுவார். இதுதான் ராமனுடைய பெருமை. நாங்கள் ராமனுக்கு புள்ளி போடுவது என்று சொன்னால் 100 மார்க் அசையாது. எங்களுக்கு போட்டால் 30, 35, 40 போகவும் தெரியாது. ராமன் 100 தான். ஏனென்றால் அவன் எல்லாவற்றிலுமே ஒரு உதாரண புருஷனாக பார்க்கப்படுகிறான். இறைவன் மனித வடிவம் பெறுகிறான், மண்டிலே உதிக்கிறான், உதித்து அவன் இந்த மாநிலத்துக்கு வழிபாட்டுவதற்காக எல்லாவற்றிலும் ஒரு முழுமையானவனாக, ஒரு பெர்ஃபெக்ட் முழுமையான மனிதனாக இந்த மண்ணிலே அவதரித்து சென்றான் என்றதான் அந்த ராமனுடைய பெருமை. எனவே அந்த ராமன் பிறந்திருக்கின்ற இன்றைய நாளை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே அவன் மாநிலத்துக்கு எவ்வாறு ஒரு முன்னுதாரணமாக இருந்தான் என்ற சிந்தனையை நாங்கள் இங்கே சிந்தித்தோம் என்றாலே நாங்கள் எங்களுக்கு போடுகின்ற புள்ளி, நாங்கள் எங்களுக்கு போட்டோம்னா எங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் அசஸ்மெண்ட் செய்தோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு புள்ளியை போடுவோம், அவன் 100, நாங்கள் எங்கே இருக்கின்றோம். எனவே நாங்கள் அந்த நிலையை நோக்கி சென்றால் நிச்சயமாக ஆண்டவராக கடவுளாகலாம் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் தான் ராமன். நீங்கள் பாருங்கள், இறைவன் மனிதர் உருவம் பெற்றான். இது கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது. இயேசுவினுடைய தோற்றம் அதுதான், அதாவது ஒளி மனிதனாக மாறினான். ராமன் ஒரு பரம்பொருள் மனிதனாக மாறி மனித உணர்வோடு மனிதனுக்கு இருக்கின்ற எல்லா ஆசாபாசங்கள் அவனுடைய குணங்கள் எல்லாவற்றோடும் மனிதர் பூமியிலே வந்து பிறந்தாலும் ஒவ்வொரு விடயத்திலும் அவன் முன்னுதாரணமாக பிறந்திருக்கிறான் என்பதுதான் ராமனுடைய பெருமை. பிறந்து மகனாக அவன் தந்தைக்கு மிகச்சிறந்த ஒரு மகனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறான். தாய்மாருக்கு ஒரு மிகச்சிறந்த மகனாக அவன் வாழ்ந்து காட்டியிருக்கிறான். இங்கே கைதேவியினாலே சுரத்தப்பட்டது என்றெல்லாம் வேறு கதை. ஆனால் அவன் அதுவரை தாயை, அவன் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு தாய்க்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவன் வாழ்ந்திருக்கிறான். சகோதரர்கள் தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களோடு எவ்வாறு வாழ வேண்டும் அதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிறான். தன்னை தான் காதலித்து கைப்பிடித்த சீரை மனைவிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அல்லது அவருக்கு எவ்வளவு மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கின்றார். இரு மாதரை சிந்தையாலும் தொழேன் என்பது ராமனுடைய, அதாவது இது மிகப்பெரிய ஒரு விஷயம். நாங்கள் சொல்லலாம், நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்கள் இவரை பற்றியும் பிள்ளையான அபிப்பிராயம் கொள்வதில்லை என்று சொல்லலாம். ஆனால் எங்களுடைய மனம் அப்படி செய்யாது.
ராமன் சிந்தையால் கூட இன்னும் ஒரு மாதை சுடாதவன் என்பதிலே அவர்கள ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, அவருடைய மிகச்சிறந்த வீரர், வீரத்தின் எல்லையிலே என்னென்ன எல்லைகள் இருக்கின்றதோ அவர் எல்லாவற்றையும் தாழ்ந்து காட்டியவர். தன்னை கொல்லவர்களும் அவனுக்கு மன்னிப்பு செய்து பேராண்மை ஊட்டியவன், பேராண்மை காத்தவன். தன்னுடைய எதிரியினுடைய சகோதரர்கள் தவறை உணர்ந்து திரும்பி வந்தபோது அவர்களை மன்னித்து தன்னோடு ஏற்றுக்கொண்டவர். மனிதர்கள் என்பதை கடந்து விலங்குகளை சமநிலையிலே பார்த்தவர். குபன் என்ற ஒரு வேடனை கூட நானும் என்னுடைய சகோதரன் தான் என்று தன்னோடு ஏற்றுக்கொண்டவர். இப்படி பார்க்கும் பொழுது ஒரு அவதார நோக்கத்திலே அவதார புருஷனாக இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டிய ஸ்ரீராமன், ஒரு மனிதன் எவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய ஒரு உண்மை நிலையிலே வாழ முடியுமோ அதனை வாழ்ந்து காட்டியதாலே தான் நாங்கள் அவரை இறைவனாக இன்றும் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய இந்த நாளிலே என்னுடைய சிந்தனை இதுதான், அதாவது மனிதர்கள் மாணவர்கள் இந்த மாண முரண்பாடு என்பதைக்காகத்தான் நாங்கள் எல்லா மதமுமே இங்கு தங்களுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றனர். எங்களுடைய ராமபிரானுடைய இந்த நாள் அவரை நினைவு இந்த அவருடைய பிறந்த நாள் என்று நாங்கள் சொல்லுகிறோமே, இன்றைய இந்த ராம நவமி என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளில் நான் சொன்னது போல ஒரு இறைவன் மனித உருவம் பெற்று மனிதத்திலே உயர்நிலையிலே தான் வாழ்ந்து காட்டினான் என்பதற்கு உதாரண புருஷனாக நாங்கள் பார்க்கின்ற ராமனுடைய சிந்தனையோடு நாங்கள் எங்களை நாங்கள் எடுத்து பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இவர் எல்லோருமே இறையினுடைய வடிவமாகத்தான் இருந்தவர்கள், ஆனால் மானுட வடிவம் பெற்று வரவில்லை. இன்றுதான் காலையிலே வள்ளிமுரா ஆழ்வார் சிவபாரத்திலே அங்கும் ராமநவமி நிகழ்வொன்றிலே கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அங்கே அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார், ராமன் கனவுதான், அவன் இறைவனுடைய வழிவந்தான், ஆனால் மனிதனாக அவன் பூமியிலே வந்ததால் அவனுடைய ஒரு செயற்பாட்டுக்கு அவனுடைய அடுத்த பிறவிலே தண்டனை கிடைத்தது என்று அவர்கள் சொன்னார்கள். அதை உண்மையிலே அது ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம். அவர்கள் தெரியும் வாலிபரை என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லோருமே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வாலிபரையின் போது வாலியை ராமன் மறைந்து நின்று கொன்றார் என்ற செய்தி இருக்கிறது. அதுக்கு தெரியும் விளக்கங்கள் இத்தோன்று சொல்லுகிறார்கள். அவை கடந்து ராமனுடைய அவதாரம் முடிவடுகிறது, அடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் வருகிறது. அங்கே கிருஷ்ணருடைய இறுதி நிலை கிட்டத்தட்ட வாலி வதைக்கு நிகரானதாக நடந்து வருகிறது என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். எனவே நான் நினைக்கின்றேன், இந்த எங்களுடைய புராணங்கள், எங்களுடைய இதிகாசங்கள், எங்களுடைய சமயம் சொன்ன விடயங்கள் ஒன்றும் எவையுமே சாதாரணமான விடயங்கள் இல்லை. மனித வாழ்க்கையை மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற உலகம் போற்றுகின்ற நூல் குறள் மற்றும் திருக்குறளிலே இருக்கின்ற ஒவ்வொரு விடயத்துக்கும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பணிகளுக்குமே கூட திருக்குறளிலே விஷயங்கள் இருக்கின்றன, திருக்குறளிலே நீதி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு நீதிக்கும் ஆதாரமாக இந்த பூவுலகத்திலே வாழ்ந்து எங்களை மாந்த மேம்பாட்டுக்காக இந்த ராமனுடைய பெருமைகளை நாங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய இந்த ராம நவமி நன்னாளிலே இந்த இடத்திலே ராமனுடைய பெருமைகள் அவற்றை நாங்கள் புரிந்து கொள்வோமா இருந்தால் நிச்சயமாக எங்களை நாங்கள் மேம்படுத்துவதற்கான ஒரு மிக சிறந்த முன்னுதாரணமாக அது திகழும் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக இந்த நிலையத்தினுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி பகவான் ஸ்ரீ சத்ய சாயினுடைய பெரும்புகழ் என்றும் இன்றும் உங்கள் எல்லோரையும் வழிபடுத்திக் கொண்டிருக்கிறது. நான் உண்மையிலே அந்த காலத்திலே இந்த பெருமைகள் எல்லாவற்றையும் உணர்ந்தவன் புரிந்தவன். இந்த புத்தகத்திலே பகவானை தரிசிப்பதற்காக எத்தனையோ பேர் காத்து கிடப்பார்கள் என்ற செய்தியெல்லாம் அறிந்தவன். இங்கே இருக்கின்ற பலர் நேரே சென்று வந்தவர்களாக கூட இருக்க முடியும். எனவே இந்த எங்களுடைய இந்த கலிகாலத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்கிய எங்களுடைய பகவானுடைய பாதாரங்களை படைந்து இந்த திருமேனி இந்த இடத்திலே கூப்பிட்டு நீங்கள் இந்த விடயத்தை சொல்ல வைத்ததற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி நான் மீண்டும் அதற்கு தகுதியானவரா என்பது எனக்கு தெரியவில்லை. சில நேரம் இதை எல்லாத்தையும் தாண்டி மாநகர சபை ஆணையாளராக கூட நீங்கள் அழைத்திருக்கலாம். நிச்சயமாக நான் எங்களுடைய திரு பிரதீபர் அவர்கள் கூறியது போல் இந்த பண்டிலே இங்கே நான் பார்த்தேன் ஒரு நல்ல அருமையான லவ் ஆல் சர்வ் ஆல் என்று சொல்லியிருக்கிறார். அதான் நான் நினைக்கிறேன் பகவானுடைய அந்த அடிநாத எல்லோரையும் நேசி எல்லோருக்கும் சேவை செய் என்ற அந்த மனப்பாங்கு இருந்தாலேயே நாங்கள் எங்களுடைய மானுடத்தை நாங்கள் காக்க முடியும். மானுட நேயத்தை நாங்கள் காப்பதற்கு இதைவிட வேறு மார்க்கம் இல்லை என்று கூறி மீண்டும் உங்கள் அனைவருடைய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி
and